Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
We are continuing our study through the Bible.
வேதத்தை நாம் படிக்கிற இந்த வேத பாடத்திலே
studying it not verse by verse by book but book by book.
ஒவ்வொரு வசன வசனமாக நாம் படிக்கவில்லை, ஒவ்வொரு புத்தகமாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
To see what message each book has for our time today.
இன்றைக்கு நம்முடைய காலத்திலே நமக்கென்று ஒவ்வொரு புத்தகத்திலேயும் என்ன செய்திருக்கிறது என்பதை பார்க்க முடியாது.
So today we study the first book of Samuel.
இன்றைக்கு ஒன்று சாமுவேலின் புத்தகத்தை நாம் படிக்க இருக்கிறோம்.
And we could say the title of this book is The Last Judge and the First King.
கடைசி நியாயாதிபதி முதல் ராஜா என்கிற ஒரு கருப்பொருளின் மையமாய் வைத்துக் கொண்டு இந்த புத்தகம்.
சாமுவேல் was the last judge.
சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி.
The 14th judge of Israel.
இஸ்ரவேலிலே நியாயம் விசாரித்த 14th கடைசி நியாயாதிபதி.
And then in the second half we read about Saul, the first king of Israel.
அதனுடைய பின் பாதியிலே முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து வாசிக்கிறோம்.
So the story begins with Samuel's mother who was barren initially.
மலடியா இருந்த சாமுவேலுடைய தாயிலிருந்து இந்த கதை ஆரம்பிக்கிறது.
This man had two wives, we read in verse 2.
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள்.
His name was Elkanah.
அவனுடைய பெயர் எல்கானா.
One of his wives was Hannah.
அந்த இரண்டு மனைவிகளிலே ஒரு மனைவியின் பெயர் அன்னாள்.
The other one, Peninnah, had children.
பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள்.
So Hannah had no children.
அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை.
And they would go every year to sacrifice to the Lord in Shiloh.
ஒவ்வொரு நாளும் சீலோவிலே அவர்கள் பலி செலுத்த முடியாமல் போவார்கள்.
You know how it is when a woman has children, she taunts some other woman who doesn't have children.
பிள்ளைகளை பெற்றிருக்கிற ஒரு ஸ்திரீ பிள்ளைகளை பெறாத ஒரு ஸ்திரீயை பார்த்து கேலி செய்வாள், பண்ணுவாள்.
That's what this one wife did to Hannah, verse 6.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்திக் கொண்டிருந்தாள்.
Imagine as it on the way to the house of the Lord, it says in verse 7, she would provoke her.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்திலே இப்படி மனமடிவடைய செய்வாள்.
It's amazing how people can go on the way to God's house and keep on irritating others on the way.
தேவனுடைய ஆலயத்துக்கு தான் போகிறார்கள், ஆனால் போகிற வழியிலேயே மற்றவர்களை எரிச்சலூட்டிக் கொண்டே போகிறார்கள்.
There are many husbands and wives who do that to each other on the way to a Sunday meeting.
ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அநேக புருஷர் மனைவி மார்களிடத்தில் இப்படித்தான் நடக்கிறது.
And what did this poor woman do?
இந்த அன்னாள் என்ன செய்தாள்?
She never retorted.
அவள் மாறுத்தரமாக ஒன்றும் செய்யவில்லை.
God saw her silent suffering.
அவள் அமைதியாக பாடுபட்டுக் கொண்டிருந்ததை தேவன்
பார்த்தார். She would just weep.
அவள் அழுவாள்.
And fast.
அவள் உபவாசிப்பாள்.
And Elkanah would say, why are you weeping? Am I not better to you than 10 sons?
10 குமாரர்களை காட்டிலும் நான் உனக்கு மேன்மையாக இல்லையா என்று சொல்லி அவளுடைய
To that also she would say nothing.
அதற்கும் அவள் மாறுத்தரம் ஒன்றும்
சொல்லவில்லை. She seems to have been a woman with a meek and a quiet spirit.
சாந்தமும் அமைதியும் உள்ள ஒரு ஆவியுள்ள ஒரு சகோதரியாக இருக்கிறாள்.
It is to such women that God gives sons who later on become prophets.
இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுக்கிறார்கள், அவர்கள் வருங்காலங்களிலே தீர்க்கதரிசிகளாய் மாறுகிறார்.
If you are a woman who's got a wife who's got a meek and a quiet spirit.
அமைதியும் சாந்தமுமான ஒரு மனைவியாக நீ இருப்பாயானால்.
And others who are better off than you taunt you and irritate you.
உன்னை காட்டிலும் நல்ல இருக்கிறவர்கள் உன்னை எரிச்சலிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள்.
Don't worry.
கவலைப்பட
Commit your cause to the Lord.
உன்னுடைய காரியத்தை
In the long run the Lord will honor you.
நாட்கள் செல்ல செல்ல கர்த்தர் கண்டிப்பாக உன்னை கனமணுவார்.
And your name will be honored in eternity.
நித்தியத்திலே உன்னுடைய பெயருக்கு கனத்தை உண்டாக்குவார்.
Just pray to the Lord.
தேவனுக்கு ஜெபி.
Forgive those who irritate you.
உன்னை எரிச்சலுட்டவர்களை மன்னித்துவிடு.
And that's what she did. She would just go before the Lord and weep.
தேவனுக்கு முன்பாக போய் அழுவாள்.
And she finally made a vow in verse 11.
கடைசியாக 11th வசனத்தில் ஒரு பொருத்தனை
செய்தார். If you Lord will look at the affliction of your servant and give me a son, I'll give him back to you and he'll be a Nazarite all the days of his life.
கர்த்தாவே, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு உமது ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன்.
See, that was a big sacrifice.
இது ஒரு பெரிய தியாகம் தான்.
To have a son and then to give it up.
ஒரு மகனை பெற்று அந்த மகனை கொடுத்து விடுவது.
Only a woman who's never had a son will know what a sacrifice that is.
பிள்ளைகளே இல்லாத ஒரு சகோதரிக்கு தான், ஒரு ஸ்திரீக்கு தான் அது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் என்று தெரியும்.
Most barren women who ask for sons will say I'll give you money or some sacrifice like that.
மலடியா இருக்கிற அநேக பெண்கள் நான் பணத்தை கொடுக்கிறேன் அல்லது வேறு விதமான பலிகளை கொடுக்கிறேன், எனக்கு பிள்ளை தாரம் என்று கேட்பார்.
No woman says I'll give the son back to you Lord.
எந்த ஒரு பெண்ணும் நான் எனக்கு நீ கொடுக்கிற அந்த பிள்ளையை முக்கிய நான் கொடுத்து விடுவேன் என்று
சொல்லுவார். God honors those who honor him.
தேவனை கனமண்ணுகிறவர்களை தேவன் கனமண்ணுகிறார்.
Even Eli couldn't understand why this woman was praying like this.
ஏன் இந்த ஸ்திரீ இப்படி ஜெபிக்கிறாள் என்று ஏலிக்கும் தெரியவில்லை.
And finally
கடைசியாக
God answered her prayer.
அவளுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார்.
And it says here in verse 20 Hannah conceived.
20th வசனத்திலே அன்னாள் கர்ப்பவதியானாள் என்று வாசிக்கிறோம்.
And she got this child.
ஒரு குமாரனை பெற்றார்.
And called him Samuel, saying, I have asked him of the Lord.
கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள்.
And when that child grew up,
இந்த பிள்ளை வளர்ந்த பொழுது,
she kept her word.
அவள் தன் வார்த்தையை பொறுத்தனையை காத்துக்கொண்டாள்.
And brought this little child.
இந்த சிறு குழந்தையை.
And left him in the temple.
தேவனுடைய ஆலயத்தில்.
That must have been a tremendous sacrifice.
அது ஒரு பெரிய தியாகமாக
இருந்தது. To have a son after so many years.
எத்தனையோ ஆண்டுகள் கழித்து ஒரு மகனை பெற்று.
That wasn't easy. Just says she left him there, but it must have been a very painful thing.
அந்த தேவனுடைய ஆலயத்தில் அந்த பிள்ளையை விட்டு விட்டாலும் கூட அவளுக்கு வேதனையான ஒரு காரியமாக
இருந்தது. To me, that is exactly similar to Abraham offering up Isaac.
ஆபிரகாம் இப்படி ஈசாக்கை பலி கொடுத்தானோ அதற்கு ஒத்ததாகத்தான் இதுவும் இருக்கிறது என்று நான் அறிகிறேன்.
Even more than that, because Isaac, Abraham could take back to his house.
ஈசாக்கை ஆபிரகாம் பின்னர் அவன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு சென்றான். ஆனால் இது அதை காட்டிலும் பெரியதான ஒரு காரியம்.
Anna would see her child only once a year.
அன்னாளோ தன்னுடைய மகனை வருஷத்துக்கு ஒரு முறை தான்
பார்க்கிறார். That also from small childhood.
சிறு பிராயத்திலேயே கொண்டு போய் விட்டு
விட்டார். Could not enjoy the childhood of her little son.
தன்னுடைய மகனுடைய இளம் பிராயத்தை சிறுமை பிராயத்தை அவள் அனுபவிக்க முடியவில்லை.
But see how good God is.
தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார்.
In chapter 2 verse 21 Lord visited Hannah and gave birth to 3 more sons and 2 daughters.
இரண்டாம் அதிகாரம் 21 ஆம் வசனத்திலே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள்.
God honors those who honor him.
தன்னை கனமண்ணுகிறவர்களை கர்த்தர் கனமண்ணுகிறார்.
But Hannah praised the Lord.
அன்னாள் ஆண்டவரை துதிக்கிறாள்.
Samuel grew up before the Lord's presence.
தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக சாமுவேல் வளர்ந்தான்.
And you know the story how he heard one day a voice saying Samuel, Samuel, and he thought it was Eli.
சாமுவேல் சாமுவேல் என்ற சத்தத்தை ஒரு நாள் கேட்டான். ஏலி தான் கூப்பிடுகிறான் என்று சொல்லி போய் பார்த்தான்.
And Eli said, no, it's not me. And he thought it must be the Lord. Next time just tell the Lord that you are willing to listen.
நான் உன்னை கூப்பிடவில்லை மகனே. அடுத்த முறை கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒருவேளை உன்னை கூப்பிட்டிருப்பார். கர்த்தாவே சொல்லி சொல் என்று
சொல். These were days when there were no prophets in Israel.
இஸ்ரேலிலே தீர்க்கதரிசிகள் இல்லாத காலத்திலே இப்பொழுது சாமுவேல் பிறந்தார்.
The last prophet was Moses more than 300 years earlier.
300 ஆண்டுகள் முன்பதாகவே கடைசி தீர்க்கதரிசி மோசே கடந்து விட்டார்.
After that there was no prophet.
அதற்கு பிறகு இஸ்ரேலிலே தீர்க்கதரிசிகள் இல்லை.
There were judges, great leaders and warriors like Joshua.
யோசுவாய் போல போரிடக்கூடியவர்களாய் தளபதிகளாய் இருந்தார்கள், நியாயாதிபதிகள் இருந்தார்கள்.
But a prophet, no.
ஆனால் தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லை.
And when God doesn't send a prophet to the church,
சபைக்கு தேவன் தீர்க்கதரிசி அனுப்பவில்லை என்றால்,
to his people, it's an indication that he is not with his people.
அல்லது தம்முடைய ஜனங்களிடையிலே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பவில்லை என்று சொன்னால் அந்த ஜனங்களோடு கூட தேவன் இல்லை என்பது.
The mark of God being with the church is he sends them a prophet.
ஒரு சபைக்கு சபையிலே தேவன் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அங்கே தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார்.
And I'm not talking about these people nowadays who go around calling themselves prophets.
தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொண்டு பல இடங்களுக்கு சுற்றி திரிகிறார்கள் அவர்களை குறித்து நான் சொல்லவில்லை.
A genuine prophet may never call himself a prophet at all.
ஒரு உண்மையான தீர்க்கதரிசி தன்னை தீர்க்கதரிசி என்று ஒரு காலம் அழைத்துக்
கொண்டிருக்க. But when you listen to him, you'll know that's the word of the Lord.
ஆனால் அவனை கவர்ந்து கூர்ந்து கேட்கும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறவனாய்.
I have zero respect for these people who go around calling themselves prophets.
தங்களை தீர்க்கதரிசிகள் என்று தாங்களாகவே அழைத்துக் கொண்டு சுற்றி திரிகிறவர்களுக்கு நான் மதிப்பு.
There are people nowadays who call themselves prophets so and so and prophetess so and so.
தீர்க்கதரிசி இன்னார் இன்னார், தீர்க்கதரிசி பெண் தீர்க்கதரிசி இன்னார் இன்னார் என்று சொல்லி தங்களையே தீர்க்கதரிசி என்ற பட்டத்தை போட்டு சில பேர் தங்களை அழைத்து.
I don't believe they are prophets or prophetesses.
அவர்கள் தீர்க்கதரிசிகளோ பெண் தீர்க்கதரிசிகள் என்று நான் நம்புவதே இல்லை.
Jesus didn't go around saying son of God Jesus, son of God Jesus.
தேவகுமாரனாக இயேசு, தேவகுமாரனாக இயேசு என்று சொல்லி இயேசு பல இடங்களுக்கு.
Jesus said don't take any titles except a brother.
சகோதரனே என்றதான பட்டத்தை தவிர வேறு எந்த பட்டத்தையும் எடுத்துக்கொள்ள
வேண்டாம். And a person who disobeys that
இதற்கு கீழ்படியாத ஒரு
calls himself prophet prophetess.
தன்னை தீர்க்கதரிசி பெண் தீர்க்கதரிசி என்று சொல்கிறவன்
a disobedient person cannot be a true prophet.
கீழ்படியாத ஒரு மனிதன் தீர்க்கதரிசியா இருக்க முடியாது.
So I have no respect for them. Don't you have any respect for them either?
ஆகவே எனக்கு சற்றேனும் அவர்களை நான் மதிப்பதில்லை. நீங்களும் அவர்களை மதிக்க
வேண்டாம். But here it says
இங்கே சொல்லுகிறோம்
that Samuel grew and all Israel recognized him as a prophet.
சாமுவேல் வளர்ந்தான், முழு இஸ்ரவேலும் அவனை தீர்க்கதரிசி என்று கண்டுகொண்டது.
But how did it happen?
எப்படி அது நடந்தது?
Things were so bad that there was nobody was getting a word from the Lord. Chapter 1 Samuel 3:1
ஒன்று சாமுவேல் 3 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வசனம் கிடைப்பதற்கு அபூர்வமாக இருந்தது.
Eli was very old.
ஏலிக்கு மிகுந்த வயதாகிவிட்டது.
His sons were committing adultery.
அவனுடைய குமாரர்கள் விபசாரம் செய்தார்கள், வேசித்தனம் செய்தார்கள்.
His sons were stealing the Lord's offerings.
தேவனுக்கு வரக்கூடிய காணிக்கைகளை திருடுகிறவர்களாக இருந்தார்கள்.
And they were disobeying God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்.
And Eli was doing nothing about it.
அதை குறித்து ஏலி கேள்விப்பட்ட பொழுது
he would just say, oh, it's not a good thing you are doing my sons.
என் மகன்களே பாருங்கள் இது நல்லதல்ல என்று சாந்தமாய் சொல்வான்.
Instead of kicking them out of the priesthood,
ஆசாரியத்திலிருந்து அவளை உதைத்து தள்ளுவதற்கு பதிலாக
he was a weak, good for nothing, useless priest.
ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத பலவீனமான ஒரு ஆசரணை இருந்தான்.
And the Lord sent a prophet to Eli with these words.
இந்த வார்த்தைகளோடு கூட ஒரு தீர்க்கதரிசியை தேவன் ஏலியிடத்தில் அனுப்புகிறார்.
1 Samuel chapter 2.
1 சாமுவேல் 2 அதிகாரம்.
And verse 29 and 30
வசனங்கள்.
You honor your sons more than you honor me.
நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை அதிகமாய் மதிக்கிறாய்.
So I reject you and your house.
ஆகவே உன்னையும் உன் வீட்டாரையும் நான் தள்ளிவிடுகிறேன்.
Because those who honor me, verse 30, I will honor.
என்னை கனமண்ணுகிறவர்களை நான் கனமண்ணுவேன்.
This is a wonderful verse.
இது அருமையான ஒரு வசனம்.
A verse that you must always remember.
எப்பொழுதுமே நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம்.
And here,
இங்கே
Samuel comes there at that stage as a little boy.
இந்த நிலையிலே தான் சாமுவேல் சிறு பையனாக இங்கே வருகிறார்.
And he is the link between this backslidden Israel in the book of Judges and King David, the man after God's own heart.
பின்வாங்கி போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு ராஜாவாகிய தாவீதுக்கும் இணைக்கும் ஒரு பாலமாக இவன் வருகிறான்.
So he was a very important person.
ஆகவே சாமுவேல் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தான்.
And he was born as a result of one woman's prayer.
ஒரு ஸ்திரீனுடைய ஜெபத்தின் விளைவாக இவன் பிறந்தான்.
Don't think women are unimportant.
ஆகவே ஸ்திரீகள் முக்கியமற்றவர்கள் என்று
There would have been no Timothy if it was not for Timothy's mother.
தீமோத்தேயுடைய தாய் இல்லாவிட்டால் அங்கே தீமோத்தேயு இருந்திருக்க மாட்டான்.
And there would have been no Timothy's mother if it were not for a God-fearing grandmother.
கடவுளுக்கு பயப்படக்கூடிய ஒரு பாட்டி இல்லாவிட்டால் அங்கே தீமோத்தேயுடைய தாய் இருந்திருக்க மாட்டான்.
That's what we read in 2 Timothy 1.
இதைத்தான் நாம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில்
Women have a tremendous ministry.
ஸ்திரீகளுக்கு நல்ல ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது.
In raising up prophets and apostles for the church.
அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சபைக்கென்று எழுப்பக்கூடிய ஒரு ஊழியம்.
So Samuel, when he heard the Lord's voice next, he says, "Speak, Lord, your servant is listening."
அடுத்த முறை சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்
என்று. And that is the mark of a true prophet.
இதுதான் ஒரு மெய்யான தீர்க்கதரிசியின் அடையாளம்.
For him, prayer is listening.
அவனுக்கு ஜெபம் என்றால் செவி கொடுத்தல்.
Not talking.
பேசுவதல்ல.
For a lot of people, prayer is talking.
அநேகருக்கு ஜெபம் என்பது பேசுவதுதான்.
Give me this, give me that, give me the other thing, give me this, that and the other.
ஆண்டவரே இதை எனக்கு தாரும் அதை எனக்கு தாரும் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருப்பார்.
Samuel, prayer was listening.
சாமுவேலுக்கோ ஜெபம் என்பது கவனித்தலாய் இருந்தது.
You know, when we talk to God,
நாம் தேவனிடத்தில் பேசும்பொழுது,
I'll tell you, you'll get a lot more out of listening than by talking to him.
அவரிடத்தில் பேசுவதை காட்டிலும் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது நீங்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள
முடியும். See, we talk because we want to tell people about things they don't know.
ஜனங்களுக்கு தெரியாத காரியங்களை நாம் சொல்வதனாலே நாம் பேசிக்
கொண்டிருக்கிறோம்.
ஆனால் நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத காரியங்களை நீங்கள் தேவனிடத்திலிருந்து கேட்டுக்கொள்ளலாம்.
So Samuel's attitude was, "Speak, Lord, your servant is listening."
கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்பதுதான் சாமுவேலின் மனப்பான்மை இருந்தது.
He had that attitude right through those years.
அவ்வளவு ஆண்டுகளும் அதே மனப்பான்மையில் அவன் இருந்தான்.
And the result was verse 9 chapter 3:19.
3 அதிகாரம் 19
The Lord was with him.
கர்த்தர்
அவனுடனே கூட இருந்தார். None of his words fall to the ground.
அவருடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை.
What a way to preach.
பிரசங்கிப்பதற்கு என்ன அருமையான ஒரு வழி பாருங்க.
That if there are 25,000 words in your sermon.
உங்களுடைய பிரசங்கத்தில் 25,000 வார்த்தைகள் இருக்குமேயானால்
All 25,000 go straight to people's hearts and none of them fall to the ground.
அந்த 25,000 வார்த்தைகளும் ஜனங்களுடைய இருதயத்திற்கு நேராக செல்லுகிறது. அதிலே ஒன்றும் கீழே விழுவதில்லை.
Have you ever heard a message like that?
இப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் கேட்டீர்களா?
That's how Samuel preached.
இப்படித்தான் சாமுவேல் பிரசங்கித்தார்.
Not one useless word.
ஒரு பிரயோஜனமற்ற வார்த்தையை கூட அவன் பேசவில்லை.
He would only speak as much as God told him.
தேவன் எவ்வளவு சொன்னாரோ அவ்வளவு மட்டுமே பேசுவான்.
And he spoke that and it went straight to people's hearts.
அதை அவன் பேசினான் அது ஜனங்களின் இருதயத்திற்குள்ளாய் நேராக போனது.
After 300 years
300 ஆண்டுகளுக்கு
பிறகு verse 20 all Israel recognized at last a prophet has come into our midst.
20 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று சகல இஸ்ரவேலரும் அறிந்து கொண்டார்கள்.
How is that?
அது எப்படி?
Was it because he went around with a badge saying prophet Samuel?
நான் ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் என்று தன்னைப்பட்ட சொல்லிக் கொண்டு போனதுனாலயா? இல்லை.
There was no need for that.
அதற்கு அவனுக்கு
தேவை. The word he spoke convinced people this is a prophet of God.
அவன் பேசின வார்த்தைகள் மக்களுடைய உள்ளத்திற்கு ஊடுருவி சென்றபடினாலே அவர்கள் தீர்க்கதரிசி
என்று அறிந்து கொண்டார். Because it went straight to their hearts.
அவருடைய உள்ளத்திற்கு நேராக போய்
வார்த்தை தைத்தது.
அவருடைய தேவையை அவர்களுக்கு உணர்த்தினது.
Showed them how God could meet that need.
தேவனது தேவை எப்படி சந்திப்பார் என்பதையும் அவர்கள்
The whole secret is listening.
அந்த முழு ரகசியமும்
Why are there very few prophets today?
இன்றைக்கு ஏன் வெகு சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள்?
First of all because most preachers love money.
முதலாவதாக அநேக பிரசங்கியார்கள் பணத்தை நேசிக்கிறார்கள்.
And they seek the honor of men.
மனிதனுடைய கனத்தை தேடுகிறார்கள்.
And they don't listen.
அவர்கள் கவனிப்பதே இல்லை.
Samuel was not interested in money.
சாமுவேலுக்கு பணத்தில் விருப்பம்
இல்லை. He wasn't interested in anybody's honor.
யாருடைய கனத்திலேயும் அவனுக்கு விருப்பம் இல்லை.
And he listened.
அவன் கவனித்து
And he spoke what God spoke to him.
தேவன் அவனிடத்தில் என்ன பேசினாரோ அதையே அவன்
God's word never falls to the ground.
தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் கீழே விழுவதில்லை.
Straight to people's hearts.
அது நேரடியாக ஜனங்களின் இருதயத்துக்குள்ளாய் போகிறது.
That's what we see.
அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
And we see in chapter 4
நான்காம் அதிகாரத்திலே
that there's a time when the Israelites were fighting the Philistines.
இஸ்ரவேல் ஜனங்கள் பிலிஸ்தீனோடு கூட யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள்.
And they were defeated.
அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள்.
So the Israel said.
ஆகவே இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள்.
Oh, this is because we don't have the ark of the covenant in our midst.
நம்முடைய மத்தியிலே உடன்படிக்கை பெட்டி இல்லாதபடியாலே
இப்படி நடக்கிறது. So let us bring the ark of the covenant.
ஆகவே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம்.
So they brought that verse 4.
நான்காம் வசனத்திலே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்கள்.
And all Israel shouted verse 5 when the ark came.
உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் பயங்கரமாய் ஆர்ப்பரித்தார்கள்.
It said it, the shout was so loud that the echo came back from the earth.
பூமியிலிருந்து பூமி அதிரத்தக்கதாக எதிரொலி வீசத்தக்கதாக அவர்கள் சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள்.
I have been in many loud meetings in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே பல சத்தம் போடுகிற கூட்டங்களில் இருந்திருக்கிறேன்.
I enjoy raising my voice and praising the Lord.
நானும் கூட என் சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிப்பதற்கு சந்தோஷப்பட்டிருக்கிறேன்.
But in my entire life, I have never been in a meeting where the shout was so loud the earth began to shake.
பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிடுகிற ஒரு கூட்டத்தில் நான் இருந்ததில்லை.
What a powerful meeting this was.
இது எவ்வளவு வல்லமையான ஒரு கூட்டமாக இருந்திருக்கும்.
But God was not there.
ஆனால் தேவன் அங்கே இல்லை.
It was only the ark that was there.
அங்கே உடன்படிக்கை பெட்டி மட்டும் தான்.
That's how it is in many churches.
இப்படித்தான் இருக்கு அநேக சபைகளில்.
Lot of noise.
நிறைய சத்தம்.
God is not there.
ஆனால் தேவன் அங்கே இல்லை.
Just the form.
அங்கே முறைமை தான்
இருக்கு. Right doctrine like the ark.
அந்த உடன்படிக்கையை போல சரியான உபதேசம்.
And what is the result?
அதனுடைய விளைவு என்ன?
The Philistines went and defeated them even more this time.
இந்த முறை மிகவும் அதிகமாக பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை தோக்கடித்தார்கள்.
It says 30,000 soldiers of Israel were defeated, verse 10.
பத்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் 30,000 இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டார்கள்.
They thought the ark and their shouting would praise them. It would save them.
அந்த உடன்படிக்கை பெட்டியும் அவர்கள் தேவனை நோக்கி சத்தமிடுகிற ஆரவாரமும் தங்களை ரட்சிக்கும் என்று எண்ணினார்கள்.
It's God who saves.
தேவன் தான் ரட்சிக்கிறவர்.
And then further down,
நாம் கீழே பார்க்கிறோம்.
We see in another incident in Samuel's life.
சாமுவேலுடைய வாழ்க்கையில் இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம்.
Samuel was a person who was always traveling.
சாமுவேல் எப்பொழுதுமே பிரயாணம் பண்ணி
கொண்டிருந்தார். Chapter 7.
7th அதிகாரம்.
It says he used to go on his circuit from Bethel to Gilgal, verse 16.
16th வசனத்தில் பார்க்கிறோம் பெத்தேல் இருந்து கில்காலுக்கு போவான்.
He had traveled all over Israel and returned to Ramah where his house was.
இஸ்ரேல் முழுதுமா நியாயம் விசாரித்து விட்டு அவருடைய வீடா இருக்கிற ராமா என்ற ஊருக்கு திரும்பி
வருவான். I can imagine he was away from home about 10 months in a year.
ஒரு வருஷத்தில் 10 மாதங்கள் வீட்டை விட்டு வெளியே தான் இருந்திருப்பான்.
Going everywhere preaching judging.
எல்லா இடங்களிலேயும் பிரசங்கித்துக் கொண்டு நியாயம் தீர்த்துக் கொண்டே இருந்திருந்தான்.
He had two sons.
அவனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்.
Can you imagine how two sons will grow up if their father is away from home for 10 months in a year?
வருஷத்திலே 10 மாதங்கள் தகப்பன் வெளியே இருக்கும் பொழுது பிள்ளைகள் எப்படி வளருவார்கள் என்று கற்பனை
பண்ணி பாருங்கள். We see Samuel failing in the same area where Eli failed.
ஏலி எங்கே தவறினானோ அதே பகுதியிலே சாமுவேலும் தவறுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம்.
And this is the one instance where we read a man of God appointing his own sons, chapter 8 verse 1, to replace him.
இங்கேதான் நாம் பார்க்கிறோம் ஒரு தேவனுடைய மனிதன் தனக்கு பதிலாக தனக்கு அடுத்ததாக தன்னுடைய குமாரனை நியமிக்கிறதை 8th அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம்.
Did he listen to God now?
இப்பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கவனித்து கேட்டானா?
Obviously he didn't.
வெளிப்படையாக அவன் கேட்கவில்லை.
A warning from Samuel's life.
சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது.
A person who starts listening to God,
தேவனுக்கு செவி கொடுக்க கற்றுக்கொடுத்த
ஒரு மனிதன், may stop listening to God after some time.
சில நாட்கள் செல்ல செல்ல அவன் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறதை நிறுத்தி விடுகிறான்.
Your love for your sons can be so great.
மகன் மீது இருக்கக்கூடிய அன்பு அவ்வளவு அதிகமாக மாறிவிடுகிறது.
You want to promote your sons into your ministry.
உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய மகனையும் தலைக்க
பார்க்கிறீர்கள். And they may not be qualified for it.
அதற்காக அவர்கள் தகுதி பெறாமல்
இருக்கிறார். Somebody else who is not in your family may be more qualified.
உங்களுடைய குடும்பத்திலே அல்லாத வேறு ஒரு நபர் இன்னும் அதிகமான ஒரு தகுதியை
பெற்றிருக்கலாம். Like Moses appointed Joshua.
மோசே யோசுவாவை நியமித்தார்.
He also had two sons.
அவனுக்கும் இரண்டு மகன்கள்
இருந்தார். He heard God very clearly.
ஆனால் அவன் தேவனுடைய சத்தத்துக்கு தெளிவாய் செவி
கொடுத்தான். Samuel didn't.
சாமுவேல் செவி கொடுக்கவில்லை.
Samuel acted like Eli.
சாமுவேல் ஏலியைப் போலவே.
And he also acted like Saul who wanted to promote Jonathan after him.
சவுல் தனக்கு பின்னாக யோனத்தானை நியமிக்க விரும்பினான். அவனைப் போல சாமுவேல் நடந்து கொண்டான்.
Three bad examples in the book of 1 Samuel.
1 சாமுவேலிலே மூன்று கெட்ட மாதிரிகள்.
Eli, Samuel and King Saul.
ஏலி, சாமுவேல், சவுல்.
Out of them Samuel was a very godly man.
இந்த மூன்று பேரிலே சாமுவேல் மிகுந்த தேவபக்தியுள்ளவனாய் இருந்தான்.
And even he made this mistake.
அவனும் கூட இந்த தவறை செய்தான்.
And we read in chapter 8 verse 3.
8th அதிகாரம் 3rd வசனத்தில் வாசிக்கிறோம்.
He was taking bribes.
அவனுடைய குமாரர்கள் பரிதனம் வாங்கினார்கள்.
Perverting justice.
நியாயத்தை புரட்டினார்கள்.
Till the elders got fed up.
அங்கே உள்ள மூப்பர்கள் எல்லாரும் சலிப்படையும் வரை.
And they came to Samuel and said.
அவர்கள் சாமுவேல் அடுத்து வந்து சொன்னார்கள்.
See, your sons are not walking like you. Verse 5.
5th வசனத்தில் பார்க்கிறோம் உம்மை போல உம்முடைய மகன் குமாரர்கள் நடக்கவில்லை.
We are fed up of these such judges.
இப்படிப்பட்ட நியாயாதிபதிகளினாலே சரிப்படைந்து விட்டோம். எங்களுக்கு ஒரு ராஜாவை தார்.
Why did they say give us a king?
ஒரு ராஜாவை தாரம் என்று ஏன் சொன்னார்கள்?
Because they were fed up with Samuel's sons.
ஏனென்றால் சாமுவேலுடைய குமாரர்கள் நிமித்தமாய் சலிப்படைந்து விட்டார்கள்.
You know when a servant of God travels so much like Samuel did that he neglects his own children.
சாமுவேலை போல ஒரு தேவ ஊழியன் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து தன்னுடைய பிள்ளைகளை அவன் சரியாக கவனிக்காவிட்டான்.
In the New Testament,
புதிய
ஏற்பாட்டில் he cannot even be an elder.
அவன் மூப்பனாய் கூட இருக்க முடியாது.
Abraham, God said, I'll fulfill my purpose for him because he'll bring up his children in a proper way.
ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளை சமயமா வளர்த்ததனாலே என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் என்று ஆண்டவர் சொன்னார்.
1 Timothy 3 says a man cannot be an elder if he does not bring up his children properly.
பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க தெரியாதவன் தன்னுடைய சபையிலே மூப்பனாய் இருக்க முடியாது என்று 1 தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோம்.
So that is the example we have here, which is a warning to all of us.
ஆகவே நாம் எல்லாருக்கும் எச்சரிப்பாய் இங்கே ஒரு மாதிரியை பார்க்கிறோம்.
And I want to show you one more verse about Samuel in chapter 12.
12வது அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை சாமுவேலை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Samuel says in 1 Samuel chapter 12.
1 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் சாமுவேல் சொல்கிறார். 23வது வசனம்.
The only failure that we see in Samuel was concerning his sons.
சாமுவேலுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரே ஒரு வீழ்ச்சி என்னவென்றால் தன்னுடைய குமாரரை நியமிப்பது மூலமாக.
Don't misunderstand what I'm saying.
நான் சொல்வதை தவறாக விளங்கிக் கொள்ள வேண்டாம்.
Bible is very honest.
வேதம் மிகவும்
நேர்மையாக இருக்கிறது. He was the godliest man in his generation and a mighty prophet of God.
அவனுடைய தலைமுறையிலே அவன் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் தேவ பக்தியுள்ள மனிதனாய் இருந்தான்.
But like Noah got drunk and made a mistake there.
ஆனால் நோவா குடித்து கடைசியில் ஒரு தவறு செய்தது போல.
Abraham, great prophet, told lies.
பெரிய தீர்க்கதரிசியாக ஆபிரகாம் ஒரு பொய் சொன்னது போல.
David, the man after God's own heart, fell into adultery.
தாவீது தேவனுடைய இருதயத்தை கேட்ட மனிதன் விபச்சாரத்தில் விழுந்தது போல.
Samuel also made a mistake in appointing his sons as judges.
சாமுவேலும் தன்னுடைய குமாரர்களை நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தியிருந்த நிமித்தமாய் தவறு செய்தான்.
We never see in scripture anybody appointing their children to take over their ministry.
வேதத்தில் வேறு எங்கேயுமே தன்னுடைய பிள்ளைகளை ஊழியத்தை எடுத்து நடத்துவதற்கு நியமித்ததாக நாம் பார்ப்பதில்லை.
Peter was a married man. We don't know anything about his sons.
பேதுரு திருமணமான ஒரு மனிதனாக இருந்தான். அவனுடைய குமாரரை பற்றி நமக்கு தெளிவே தெரியாது.
Anointing does not flow down according to your next generation, your descendants.
அபிஷேகம் என்பது அது உங்களுடைய சந்ததியாக அப்படியே வழிகிறது அல்ல.
In the church our relationship is not physical. We don't know anybody according to the flesh, the Bible says.
சபையிலே வேதம் சொல்கிறது நாம் ஒவ்வொருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நம்முடைய உறவு சரீர பிரகாரமானதாக அல்ல.
I have met in my life very few people who recognize that.
இதை அறிந்து கொள்கிற வெகு சிலரையே நான் என்னுடைய ஊழியத்திலே பார்த்திருக்கேன்.
99% of God's servants do not recognize it.
தேவனுடைய ஊழியர்களிலே 99% இதை உணர்வதில்லை.
They allow their children to take over their ministry.
தங்களுடைய பிள்ளைகள் தான் தங்களுடைய ஊழியத்தை எடுத்து நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள்.
But see here, Samuel says in verse 23, God forbid that I should sin against the Lord in ceasing to pray for you.
நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்கிறார்.
Samuel and Moses were the two greatest men of prayer in the entire Bible.
முழு வேதாகமத்திலே ஜெபத்திலே தலை சிறந்தவர்களாய் இருந்தவர்கள் சாமுவேலும் மோசேயும்.
If you read Jeremiah 15 verse 1.
எரேமியா 15:1 நீங்கள் வாசிப்பீர்களானால்
those are God's words.
இது தேவனுடைய வார்த்தைகள்.
Moses and Samuel were the greatest intercessors.
மோசேயும் சாமுவேலும் மிகவும் அதிகமாய் பரிந்து பேசியவர்களாய் இருந்தார்.
Samuel says if I don't pray for you my people I'll be sinning.
நான் உங்களுக்காக ஜபிக்காது இருப்பேனால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன் என்று சாமுவேல்
சொன்னார். We've got many lists. We got a list of many sins.
நிறைய பாவங்களுடைய பட்டியல் நமக்கு இருக்கிறது.
Murder,
கொலை,
adultery,
விசாரம்,
hatred,
பகை,
bitterness,
கசப்பு,
jealousy,
பொறாமை,
love of money,
பணாசை,
many many things.
இப்படி பல பட்டியல் இருக்கிறது.
Add this to the list.
அந்த பட்டியலிலே இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள்.
Not praying for your flock.
உங்களுடைய மந்தைக்காக ஜபிக்காது இருக்க பாவம்.
A lot of people don't consider that as a sin.
அநேகர் இதை பாவம் என்று எண்ணுவதில்லை.
Samuel said if I don't pray for you it will be a sin against the Lord.
நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேனானால் அது கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவம்.
What a sense of responsibility he had for God's people.
தேவனுடைய ஜனங்களுக்காக அவனுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்தது.
So he was an amazing man.
ஆகவே வியப்பூட்டும் ஒரு மனிதனாக
இருந்தான். God used him to anoint the first king that Israel asked for.
இஸ்ரவேல் கேட்டதன முதல் ராஜாவை அபிஷேகிக்க முடியாத தேவன் இந்த தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறார்.
You know when they said in 1 Samuel 8 we want a king.
எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் சொல்கிறார்.
The Lord said to Samuel in 1 Samuel 8 verse 7.
1 சாமுவேல் 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் சொல்கிறார்.
Listen to their voice.
அவருடைய சத்தத்தை செவி கொடு.
Because when they ask for a king they are rejecting me as their king.
ஒரு ராஜாவை அவர்கள் கேட்கும் பொழுது என்னை ராஜாவிலிருந்து தள்ளி விடுகிறார்.
And the Lord, Samuel warned them.
சாமுவேல் அவர்களை
If you get a king he will take your sons and make you all slaves for himself.
உங்களுக்கு ராஜா ஏற்படும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தனக்கு அடிமையாக
இருக்கும். Your sons and daughters will be his servants.
உங்களுடைய பிள்ளைகளும் குமாரரும் குமார்த்தியும்
support him financially.
நீங்கள் பொருளாதார விதத்திலே அவர்களுக்கு தாங்க வேண்டும்.
And then you'll begin to cry out to the Lord and say why did we have a king?
அதற்கு பிறகு ஏன் எங்களுக்கு ஒரு ராஜா உண்டானான் என்று சொல்லி தேவனை நோக்கி கதறுங்கள்.
Warning you in advance.
ஏற்கனவே நான் உங்களை எச்சரிக்கிறேன்.
What the people said.
ஜனங்கள் என்ன சொன்னார்கள்?
That's okay, we still want a king.
அது பரவாயில்லை, எங்களுக்கு இன்னும் ராஜா வேண்டும்.
Chapter 8 verse 20.
8th அதிகாரம் 20வது வசனம்.
That we may be like all the other nations.
சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருக்கும்படியாக.
Actually God wanted his people to be different from all the other nations.
தேவன் விரும்பினது என்னவென்றால் மற்ற ஜாதிகளை பார்க்கலும் இவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும்.
So the Lord said to Samuel.
ஆகவே தேவன் சாமுவேலுக்கு
Okay, listen to their voice verse 22, appoint a king.
அவருடைய சொல்லை கேட்டு நீ ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொல்லி.
Very often when God does something, it's not because it's his perfect will.
ஒரு காரியங்களை தேவன் செய்யும் பொழுது அது அவருடைய பூர்ண சித்தமா இருக்கிறபடினாலே அவர் செய்கிறதில்லை.
Psalm 106 verse 15.
சங்கீதம் 106:15.
It says God gave them their request.
அவருடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டார், அவர் பதில் கொடுத்தார்.
He sent a leanness into their soul.
அவருடைய ஆத்மாக்களிலேயோ இளைப்பை அனுப்பினார் என்று பார்க்கிறோம்.
So here also.
இங்கேயும்.
God gave them, I said, okay, if you want, have it.
உங்களுக்கு ராஜா வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள்.
But they missed out on God's best.
ஆனால் தேவனுடைய மேன்மையானதை இழந்துவிட்டார்கள்.
So there are warnings and encouragements in the example of Samuel.
ஆகவே சாமுவேலுடைய வாழ்க்கையில நமக்கு மாதிரியும் இருக்கிறது, எச்சரிப்பும் இருக்கிறது.
Let's learn from both.
இந்த இரண்டிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்வோம்.
Amen.
Amen.
Welcome again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we continue now from the middle of 1 Samuel.
ஒரு வேதத்தை படிக்கிற இந்த காரியத்திலே இப்பொழுது 1 சாமுவேலை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம்.
We finished studying most of Samuel's life.
சாமுவேலுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை நாம் படித்து முடித்திருக்கோம்.
In the rest of 1 Samuel from chapter 9 onwards.
1 சாமுவேல் 9 அதிகாரத்திலிருந்து மீதியுள்ள பகுதியில்
we read of two men.
இரண்டு நபர்களை குறித்து வாசிக்கிறோம்.
One is Saul, who was a failure finally.
ஒருவன் சவுல், அவன் கடைசியாக வீழ்ச்சியடைந்தான்.
And David, who was a great success.
பிறகு தாவீது, அவன் வெற்றி பெற்றவனாக இருந்தான்.
And it's very interesting to see the contrast between these two first two kings of Israel.
இஸ்ரவேலிலே அரசாண்ட முதல் இரண்டு ராஜாக்களிடத்திலே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வேறுபாடுகளை பார்க்கும்போது
both of them reigned for 40 years.
இருவருமே 40 ஆண்டுகள் அரசாண்டார்கள்.
But what a difference in their reign.
ஆனால் அவருடைய ஆட்சியில் எவ்வளவு பெரிய வித்தியாசம்.
Both of them made mistakes.
இருவருமே தவறு செய்கிறவர்களாக இருந்தார்கள்.
They were not perfect.
இருவருமே பூர்ணவான்கள் அல்ல.
God's reaction to both of them was completely different.
ஆனால் தேவன் அவள் இருவருடைய காரியத்திலே நடந்து கொண்ட காரியம் அது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கு.
Notice how Saul began.
சவுல் எப்படி ஆரம்பித்தான் என்று பாருங்கள்.
He was a very sincere person.
அவன் மிகுந்த உண்மையுள்ளவனாக இருந்தான்.
When his father sent him to look for the lost donkeys, we read in chapter 9, he went out and started looking for them.
தொலைந்து போன காணாமல் போன கழுதைகளை தேடிக்கொண்டு வா என்று சொல்லி தன் தகப்பன் சொன்னபொழுது அவன் தேடிக்கொண்டு வந்தான்.
And when he couldn't find it,
அந்த கழுதைகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்போது
he told his servant said, listen, there's a man of God here, let's go and ask him.
இங்கே தேவ மனிதன் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்திலே போய் கேட்போம் என்று சொல்லி அவனுடைய வேலைக்காரர்கள் சொன்னார்கள்.
And he will tell us.
அவர் நமக்கு சொல்லுவார் என்று சொன்னார்கள்.
Then Saul said,
சவுல் சொல்கிறான்.
And it's a very interesting verse in verse 7.
ஏழாம் வசனத்திலே நல்ல ஒரு வசனம் இருக்கிறது.
If we go to see this man of God,
இந்த தேவ மனிதனை நாம் பார்க்க போகும்
போது we don't have any present to give him.
அவருக்கு கொண்டு போகத்தக்கதாக காணிக்கை நம்மிடத்தில் இல்லையே.
What a reputation the preachers had even in those days.
அந்த நாட்களிலே பிரசங்கியாருக்கு என்ன ஒரு நல்ல பெயர் இருந்தது பாருங்க.
Just like today.
இன்றைக்கு போலவே.
You can't go and see a preacher unless you have a gift with you.
இன்றைக்கு கொடுக்க காணிக்கையில் என்று சொன்னால் ஒரு பிரசங்கியாரை நீங்கள் போய் பார்க்க
முடியாது. But he didn't realize that Samuel was not like that.
ஆனால் சாமுவேல் அப்படிப்பட்ட நல்ல என்பது
Samuel was not like the regular preachers.
சாமுவேல் அன்றைக்கு இருந்த மற்ற பிரசங்கிகளை போல இல்லை.
He didn't want any presents.
அவனுக்கு எந்த காணிக்கையும் தேவையில்லை.
But all the false preachers and false prophets in their day were like that.
ஆனால் அந்த நாட்களிலே வாழ்ந்த பொய் தீர்க்கதரிசிகளும் பொய் ஊழியர்களும்
false prophets and false pastors today are like that.
இன்றைக்கும் இருக்கக்கூடியதான பொய் தீர்க்கதரிசிகளும் பொய் போதகர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள்.
You can't go and see them without giving a gift.
அவர்களுக்கு வெகுமானம் அல்லது காணிக்கை கொடுக்காமல் அவர்களை பார்க்க போக முடியாது.
If they come to your house, you have to give them a gift.
உங்களுடைய வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் காணிக்கைகளை கொடுத்தாக வேண்டும்.
Jesus wasn't like that.
Yesu appadipattavar
illai. Jesus went to many houses and blessed many people. He didn't take money from all those places.
Yesu pala veedugalukku chendra janangalai aasirvadithar avargal veedugalirundhu panathai vaangavillai.
Neither did Paul.
Paulum appadi alla.
We need servants of God like that in our day.
Nammudaiya naatkalil ipdi patta thevaiyil namakku thevai.
The servant said, but I've got a fourth of a shekel of silver with me. We'll give that to him.
Kal shekel velli enadathil irukkirathu adhai vendumanal kolupam endru velaikaran solugiraar.
So they went.
Agave avargal pograargal.
And one day before they came to Samuel,
சாமுவேல் இடத்திலே வருவதற்கு ஒரு நாள் முன்னதாக
the Lord had told Samuel in verse 15 and 16
15-16 வசனங்களிலே தேவன் சாமுவேலுக்கு சொல்கிறார்
tomorrow somebody will come to see you
நாளைக்கு யாரோ ஒருவன் உன்னை பார்க்க
வருவார் he's the one I appointed to be king over Israel
இஸ்ரவேல் மீது ராஜாவாக இருக்கும்படி அவனை தான் நான் நியமித்திருக்கிறேன்
first choice was not David
தேவனுடைய முதல் தெரிந்து கொள்ளுதல் தாவீது அல்ல
David was not even born at this time
அந்த நேரத்திலே தாவீது பிறக்க கூட இல்லை
it was Saul
சவுல் தான்
and when Saul came in Samuel's sight
சவுல் சாமுவேலுடைய பார்வையிலே வந்தவுடனே
God said to Samuel, this is the man.
இவன் தான் அந்த மனிதன் என்று தேவன் சொன்னார்.
And so Samuel said,
சாமுவேல் சொன்னார்,
come with me.
என்னோடு கூட வா.
And eat with me.
என்னோடு கூட புசி.
And here Saul saw a completely different type of man of God.
இங்கே சவுல் முற்றிலும் வித்தியாசமான ஒரு தேவனுடைய மனிதனை பார்த்தார்.
Instead of wanting a gift from Saul,
சவுலிடத்திலிருந்து காணிக்கை வாங்குவதற்கு பதிலாக
he gave him a meal.
அவன் இவனுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறான்.
He gave him a gift.
அவன் இவனுக்கு ஒரு கிஃப்டை வெகுமதியை கொடுக்கிறான்.
Real men of God are like that.
உண்மையான தேவ மனிதர்கள் அப்படி
தான். They don't expect anything from you.
உங்களிடத்திலிருந்து எதையும் அவர் எதிர்பார்க்க மாட்டார்கள்.
They give you.
அவர் உங்களுக்கு கொடுப்பார்.
And he told him, don't worry about your donkeys, they're already found.
உன்னுடைய கழுதைகளை குறித்து கவலைப்படாதே, ஏற்கனவே அவைகளை எல்லாம் கண்டுபிடித்தாயிற்று என்று
சொன்னார். Then he told him.
அவனுக்கு சொன்னார்.
About how he was going to be anointed king.
எப்படி அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக இருக்க போகிறான் என்று சொன்னார்.
And Samuel anointed him, chapter 10 verse 1.
10 ஆம் அதிகாரம் 1 ஆம் வசனத்திலே சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்.
But that anointing with oil was not good enough.
அந்த எண்ணெய் போதுமானதாக இல்லை.
That was only a symbol.
இந்த அபிஷேகம் என்பது ஒரு நிழலாட்டமாய் அடையாளமாய் தான் இருக்கிறது.
And Samuel told him,
சாமுவேல் அவனை பார்த்து சொன்னார்,
as you go away from me,
நீ என்னை விட்டு போகும்பொழுது,
you're going, certain circumstances will happen in your life.
உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில சூழ்நிலை சம்பவிக்கும்.
And a particular time,
ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே,
verse 6,
ஆறாம் வசனம்,
the spirit of the Lord will come upon you mightily and will change you into another man.
கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ வேறு மனுஷனாவாய்.
What a verse concerning what the anointing of the spirit does.
ஆவியானுடைய அபிஷேகம் என்ன செய்கிறது என்பதற்கு என்ன நல்ல
வசனம். Change you into another man.
உங்களை வேறு ஒரு மனுஷனாய் மாற்றிவிடும்.
That's what the spirit of God does even today.
இன்றைக்கும் இதை தான் ஆவியானவர்
செய்கிறார். Another person from what we are naturally.
நாம் இயற்கையாக எப்படி இருக்கிறோமோ இந்த நிலையிலிருந்து நம்மை முற்றிலுமாய் மாற்றுகிறார்.
And from that time onwards, verse 7, God will be with you.
இந்த நாள் முதற்கொண்டு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்.
It says about Jesus that when the Holy Spirit anointed him, Acts 10:38, God was with him.
அப்போஸ்தலர் 10:38லே இயேசு அவரை பரிசுத்த ஆவியானவர் இயேசு அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம்.
That's the mark of the anointing of the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு இதுதான் அடையாளம்.
And exactly like Samuel said.
சாமுவேல் சொன்னது போலவே.
It says in verse 9.
9 வசனத்திலே.
Those signs happened and God changed his heart.
அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினம் நிறைவேறினது. தேவன் அவனுடைய இதயத்தை மாற்றி விட்டார் என்று
பார்க்கிறோம். And the Spirit of God came upon Saul.
தேவனுடைய ஆவியானவர் சவுல் மீது இறங்கினார்.
And he was such a humble man that when they wanted to make him king, he went and hid himself.
அவனை ராஜாவாக்க முயல் நின்ற பொழுது அவன் போய் ஒளிந்து கொண்டான். அந்த அளவுக்கு தாழ்மையுள்ளவனாய்
இருந்தார். And they had to search for him.
அவனை தேட வேண்டியிருந்தது.
And when he came and stood there,
அவன் அங்கே வந்து நின்ற பொழுது,
verse 23 of chapter 10,
23ஆம் 10ஆம் அதிகாரம் 23ஆம்
taller than everybody else.
அவன் எல்லாரை காட்டிலும் உயரமானவனாய் இருந்தான்.
Symbolically, that showed that his head was more important than everything else.
இது அடையாளமாக எதை குறிக்கிறது என்று சொன்னால், மற்ற எல்லாருடைய தலையை காட்டிலும் அவனுடைய தலைதான் உயர்ந்திருக்க வேண்டும்
என்பதை. What God said was his heart. He was a man after my own heart.
தாவீதை குறித்து தேவன் சொல்லும்பொழுது அவன் என் இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று அவன்
இருதயத்தை குறித்து சொல்கிறார். David's heart was beating along with God's heart.
அவனுடைய பொருள் என்னவென்றால், தாவீதுடைய இருதயமும் தேவனுடைய இருதயத்தோடு கூட சேர்ந்து துடிக்கிறதா இருந்தது.
Saul was distinguished by his head, David was distinguished by his heart.
சவுல் தன்னுடைய தலையினாலே அறியப்படுகிறான், தாவீது தன்னுடைய இருதயத்தினாலே அறியப்படுகிறான்.
That's why Saul went astray.
ஆகவே தான் சவுல் வழிவிலகி
போனான். David, even though he made greater mistakes, continued till the end.
அவனை காட்டிலும் பெரிய தவறை செய்தபடினாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தான்.
This is the difference between Babylon and Jerusalem.
இதுதான் பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் வித்தியாசம்.
The false church and the true church.
பொய்யான சபைக்கும் மெய்யான சபைக்கும் உள்ள
வித்தியாசம். False church is distinguished by its head knowledge.
பொய்யான சபை தன்னுடைய தலையில உள்ள அறிவினாலே நியமிக்கப்படுகிறது.
Lots of degrees from Bible colleges.
வேதாகம கல்லூரியிலிருந்து நிறைய பட்டங்களை பெற்றவர்கள் இருப்பார்கள்.
Big titles.
பெரிய பெரிய பட்டத்தை வைத்திருப்பார்கள்.
Jerusalem.
எருசலேமோ
God's own heart.
அங்கே தேவனுடைய இருதயம் கேட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள்.
They don't have all these earthly qualifications.
அவர்களுக்கு பூமிக்குரிய இந்த தகுதிகள் எல்லாம் இல்லை.
But their heart beats with God's heart.
ஆனால் அவருடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு கூட சேர்ந்து துடிக்கிறது.
They can speak God's word.
தேவனுடைய வார்த்தை அவர்களால் பேச முடியும்.
There are these two streams in Christendom today.
இன்றைக்கும் இதே இந்த இரண்டு நீரோடைகளைப் போல கிறிஸ்தவம் இருக்கிறது.
Represented by Saul and David.
ஒன்று சவுலி சவுல் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவம்.
Cain.
தாவீது பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இன்னொரு கிறிஸ்தவம்.
Cain and Abel and Cain.
ஆபேல் காயின் போல.
David and Saul.
தாவீது சவுல்.
Jesus and the Pharisees.
இயேசுவும் பரிசேயரும்.
Abraham and Lot.
ஆபிரகாம் லோத்து.
Throughout scripture you see this.
வேதம் முழுதுமாய் இப்படி இரண்டு ஓலைகள் ஓடுகிறதை பார்க்கிறோம்.
Paul and Demas.
பவுல் தேமா.
Preaching the same thing but one fellow running after money.
ஒன்றே தான் பிரசங்கிக்கிறார்கள், ஒருவன் பணத்துக்கு பின்னாக போகிறான்.
Notice the good qualities that Saul had.
சவுலுக்கு இருந்த நல்ல குணாதிசயங்களை
பாருங்க. Humble opinion of himself.
அவன் தன்னை குறித்து தாழ்மையான சிந்தை கொண்டிருந்தான்.
Faithful.
அவன் உண்மையுள்ளவனா இருந்தான்.
And many many other good things you see about him in chapter 11.
11ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து இன்னும் அதிகமான நன்மைகளை
கருத்து வாசிக்கிறோம். God's people.
தேவ ஜனங்களுக்காக போராடுவதில் வைராக்கியம்
உள்ளவனா இருந்தான். His enemies.
தன்னுடைய சத்துருக்களை மன்னிக்கிறவனா இருந்தான்.
He had courage.
அவனுக்கு தைரியம் இருந்தது.
God's presence was with him.
தேவனுடைய சமூகம் அவனோடு
இருந்தது. The Spirit of God came upon him.
தேவ ஆவியானவர் மீது வந்தார்.
And yet at the end of it all,
இவைகளின் முடிவிலே,
he became a backslider.
அவன் பின்வாங்கி போனவனாய் மாறிவிட்டார்.
His position went to his head.
அவனுடைய ஸ்தானம் அவன் தலைக்குள்ளாய் போய்விட்டது.
We read in chapter 13.
13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
The first mistake that Saul made.
சவுல் செய்த முதல் தவறு.
It says here when Saul saw that the people were all that Samuel didn't come. 1 Samuel 13 verse 8. and the people were scattering, he said, okay, I'll offer the peace offerings myself.
அங்கே ஜனங்கள் எல்லாரும் அங்கே காத்திருப்பதற்கு மனம் இல்லாமல் அவனை விட்டு சிதறி போகும்பொழுது சவுல் சொல்கிறான், சர்வாங்க தகன வழி எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் அந்த பலிகளை
செலுத்துகிறான். And he offered the offering.
அவன் அங்கே பலியிடுகிறான்.
And within 1 minute, Samuel came.
ஒரு நிமிஷத்துக்குள்ளாக சாமுவேல் அங்கே வருகிறார்.
Why Saul couldn't wait 5 minutes?
ஏன் இன்னும் 5 நிமிடம் அவனை காத்திருக்க முடியவில்லை?
What high thoughts he had.
அவன் தன்னை பற்றி எப்படி மேன்மையாக நினைக்கிறான்
பாருங்க. This is the man once upon a time who didn't even want to be the king.
ராஜாவாக இருப்பதற்கு கூட மனம் இல்லாமல் இருந்தவன் தான் இந்த மனிதன்.
Now he wanted to be king, priest, prophet, everything.
இப்பொழுது அவன் ராஜாவாய் மட்டுமல்ல தீர்க்கதரிசியாயும் ஒரு பிரதான ஆசாரியனாயும் இருக்க விரும்புகிறான்.
Let me tell you something which I hope you'll remember all your life.
நான் இப்பொழுது உன்னை சொல்லுகிறேன், உங்கள் வாழ்நாள் முழுதும் இதன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான்
நினைக்கிறேன்.
எனக்கு தேவன் தெளிவாய் காண்பித்த ஒன்றை சொல்லுகிறேன்.
Listen.
கவனியுங்கள்.
What is the easiest thing for God to do?
தேவனுக்கு செய்வதற்கு எளிமையான காரியம் என்ன?
It is to bless somebody.
யாரையாவது ஒருவனை ஆசீர்வதிப்பது.
Spiritually, physically, materially, every way.
ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக, பொருளாதார ஆசீர்வதித்தாலே.
Easiest thing for God to do.
அப்படி ஆசீர்வதிப்பது தேவனுக்கு எளிமையான காரியம்.
What is the most difficult thing for God to do?
தேவனுக்கு செய்ய வேண்டிய அரிதான காரியம் என்ன?
It is to bless somebody and then keep him humble.
ஒருவனை ஆசீர்வதித்து அதே சமயத்தில் தாழ்மையாய் அவனை வைப்பதுதான் தேவனுக்கு அரிதான காரியமாக.
It's easy for God to create a universe. He created in a second.
அண்ட சராசரத்தை உண்டாக்குவது தேவன் ஒரு நிமிஷத்தில் உண்டாக்கிவிட்டார்.
But to bless a man and keep him humble,
ஒரு மனிதனை ஆசீர்வதித்து அதே சமயத்தில் அவனை தாழ்மையாக வைத்திருப்பது,
history, Israel's history, church history teaches, it is so difficult.
இஸ்ரவேல் சரித்திரமும் சரி, சபை சரித்திரமும் சரி, அது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று
சொல்கிறார். Rare to find a man who can be like that.
இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கண்டுபிடிப்பது மிகவும் அரிது.
Even the apostle Paul says, I was tempted to be puffed up.
நானும் கூட என்னுடைய மனதில் உயர்த்தப்பட முடியாது, சோதிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்கிறார்.
God had to give him a thorn in the flesh to humble him.
அவனை தன்னை தாழ்த்த முடியாக தேவன் அவன் சரீரத்தில் ஒரு முள்ளை கொடுக்க
வேண்டியதாயிருந்தது.
இதுதான் சவுலுக்கு நடந்தது.
It went to his head.
அவனுடைய தலைக்கு அது ஏறிவிட்டது.
God had chosen him.
தேவன் என்னைதான் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பெருமைப்பட்டார்.
This is how it is in Babylon.
இப்படித்தான் பாபிலோனிலே காணப்படுகிறது.
If God and it goes to their head, they think they are very important people.
தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள், தாங்கள் முக்கியமான நபர் என்று சொல்லி என்ன ஆரம்பிக்கிறார்கள்.
I have met so many wonderful preachers.
அருமையான பிரசங்கியர்களை பார்த்திருக்கிறேன்.
So many people have done wonderful work for God.
தேவனுக்கென்று சம்மியான காரியங்களை செய்த தேவ மனிதர்களை பார்த்திருக்கிறேன்.
But I sense in their spirit a pride and an arrogance which is not the spirit of Christ.
அவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவி இல்லாத ஒரு முரட்டாட்டமான, ஒரு பெருமையான, மேட்டுமையான, அகந்தியான ஆவியை
பார்த்திருக்கிறது.
சாதாரண மனிதர்கள் அவர்கள் அண்டை போக முடியாது.
Very difficult to meet them.
அவர்களை சந்திப்பதே கஷ்டமான காரியம்.
It is not like Jesus.
இயேசுவை போல அவர்கள் இல்லை.
Anybody could meet Jesus.
இயேசுவை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம்.
But these people, it's more difficult to meet them than even to meet Jesus.
இயேசுவை கூட பார்த்து விடலாம், இவர்களை பார்ப்பது அரிது.
So whose servants are they?
ஆகவே அவர்கள் யாருடைய ஊழியர்களா இருக்கிறார்கள்?
Followed the example of the heathen kings of the world.
இந்த உலகத்தின் புறஜாதியான ராஜாக்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள்.
So the Samuel told Saul.
ஆகவே சாமுவேல் சவுலிடத்தில்
God has taken away your kingdom.
தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து போட்டார்.
Finished.
முடிந்து விட்டது.
1 Samuel 13 and verse 13.
1 சாமுவேல் 13:13.
And verse 14.
14th
verse. The Lord is now seeking a man after his own heart.
கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை இப்பொழுது தேடுகிறார்.
Because you went outside your boundary.
நீ உன்னுடைய எல்லைக்கு வெளியே போய் விட்டாய்.
All of us have a boundary in our ministry.
நம்முடைய ஊழியத்தில் எல்லாருக்கும் ஒரு எல்லை உண்டு.
And we have to be very careful that we don't go outside that.
அந்த எல்லைக்கு வெளியே போகாதபடிக்கு நாம் மிகவும்
எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். You go outside that, you disobey God and you will suffer the consequences.
நீங்கள் அந்த எல்லைக்கு வெளியே போகும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறீர்கள், அதனுடைய விளைவை நீங்கள் அனுபவித்தாக வேண்டும்.
But God gives Saul one more chance.
ஆனால் தேவன் சவுலுக்கு இன்னும் ஒரு தருணம் கொடுக்கிறார்.
Said okay.
சரி.
Go and kill all the Amalekites.
நீ போய் எல்லா அமலேக்கரையும்
கொன்றுவிடு.
15 அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
Kill all the Amalekites.
எல்லா அமலேக்கரையும் கொன்றுவிடு.
And Saul didn't do it.
சவுல் அதை செய்யவில்லை.
He spared the king.
அவன் ராஜாவை வைத்துவிட்டான்.
Spared the best of the sheep.
ஆடு மாடுகளை முதல் தரமானவர்களை வைத்து வைத்தான்.
And again Samuel came.
பிறகு சாமுவேல் வருகிறான்.
Why haven't you obeyed God?
ஏன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை?
He says, yes, I've obeyed.
நான் கீழ்ப்படிந்து விட்டேன் என்று
சொல்கிறேன். And he says, how do I hear the bleating of the sheep?
இங்கே ஆடுகளுடைய சத்தத்தை கேட்கிறேனே.
He blames the people.
அவன் ஜனங்களை குறை சொல்கிறான்.
Oh, the people wanted that.
ஜனங்களுக்கு அது தேவைப்பட்டது.
And Saul said,
சவுல் சொல்கிறான்.
Samuel said to Saul.
சாமுவேல் சவுலிடத்தில் சொல்கிறான்.
You think the Lord wants all your sacrifices?
கர்த்தருக்கு உன்னுடைய தகன பலிகள் தேவையா?
To obey verse 15 chapter 15 22 to obey is better than sacrifice.
பலிகளை பார்க்கலாம், கீழ்ப்படிதலே முக்கியம் என்று 22 வசனம் 15 அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
Obedience from you, not all your sacrifices.
உன்னுடைய பலிகள் தேவனுக்கு தேவையில்லை, உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு தேவை.
Remember that.
ஞாபகத்தில் வைத்துக்
கொள். Don't say, Lord, I've sacrificed this for you, I sacrificed that for you, I've gone here, I've done that, this and the other.
ஆண்டவரே, நான் இதை தியாகம் செய்திருக்கிறேன், அதை தியாகம் செய்திருக்கிறேன், இங்கே போயிருக்கிறேன், அங்கே போயிருக்கிறேன் சொல்ல வேண்டாம்.
Obey.
நீ கீழ்ப்படிந்திருக்கிறாயா?
That is the question.
அதுதான் கேள்வி.
God rejected Saul.
தேவன் சவுலை தள்ளிவிட்டார்.
And God said to Samuel, now go and select another man.
போய் இன்னொரு வேறு ஒருவனை தேர்ந்து கொள் என்று சொல்லி சாமுவேல் எடுத்து தேவன் சொல்றார். சவுலுக்காக ஜெபிக்க வேண்டாம்.
And so he went, goes and selects David.
ஆகவே அவன் போய் தாவீதை தேர்ந்தெடுக்கிறான்.
Now David was the youngest of Jesse's children.
ஈசாயின் பிள்ளைகளிலே கடைசி பையன் தான் தாவீது.
And God chose him.
அவனை தேவன் தேர்ந்தெடுத்தார்.
God told Samuel, reject all the others. They look impressive before men.
மற்ற எல்லாருமே மனிதனுக்கு முன்பாக செம்மையானவர்களை காட்சியளிக்கிறார்கள். ஆகவே அவளை எல்லாம் தள்ளிவிடு என்று
ஆணை கொடுத்தார். David was so despised by his father.
தாவீது தன்னுடைய தகப்பனாலே அந்த அளவுக்கு நிந்திக்கப்பட்டான் தெரியுமா?
When Samuel asked Jesse to bring all his sons, he didn't even call David.
உடைய பிள்ளைகள் எல்லாரையும் இங்கே கொண்டு வா என்று சாமுவேல் ஈசாயினிடத்தில் கேட்டபொழுது தாவீதை கொண்டு வர கூட அவன் நினைக்கவில்லை. எண்ணி பார்க்கவில்லை. தாவீது காட்டிலே இருக்கிறான்.
Finally, when God rejected all the other seven,
மற்ற ஏழு பேரையும் தேவன் தள்ளிவிட்ட பிறகு,
he said, isn't there any more here?
இன்னும் வேறு பிள்ளைகள் உனக்கு இல்லையா என்று சாமுவேல் கேட்கிறான்.
1 Samuel 16 verse 10.
ஒன்று சாமுவேல் 16 அதிகாரம் 10 வசனம்.
And then Samuel, Saul said, yeah, Jesse said, there's one more.
ஈசாய் அப்பொழுதுதான் சொல்கிறான், இன்னும் ஒரு பையன் இருக்கிறான்.
He said, call him.
அவனை கூப்பிடு.
The one who was despised.
நிந்திக்கப்பட்டவன், அப்பமா எண்ணப்பட்டவன், சிறியவன்.
Soon as he came,
அவன் வந்த மாத்திரம்
the Lord told Samuel, this is the one.
இவன் தான் என்று தேவன் சாமுவேலுக்கு
சொன்னார். I've seen his heart.
அவன் உள்ளத்தை நான் பார்த்தேன்.
Out there in the fields, he sings songs to me.
அங்கே வயல்வெளியில் எனக்கு எப்படி பாடல்களை பாடினான்.
He writes psalms.
அவன் சங்கீதங்களை எழுதியிருக்கிறான்.
He praises me. He looks after the sheep.
என்னை அவன் துதிக்கிறான். ஆடுகளை கவனித்துக் கொள்கிறான்.
He is faithful.
அவன் உண்மையுள்ளவனா இருக்கிறான்.
And the spirit of God came upon David.
தேவ ஆவியானவர் தாவீதின் மீது வந்தார்.
And it left Saul.
அது தாவீதை விட்டு கடந்து போய்விட்டார். சவுலை விட்டு கடந்து போய்விட்டார்.
It's a very sad thing when God calls a man and the spirit of God leaves him.
தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறார். கொஞ்ச நாட்கள் கழித்து தேவ ஆவியானவர் விட்டு விடுகிறது. துக்கமான காரியம்.
Saul didn't value that.
சவுல் அதை மதிக்க கற்றுக்கொள்ளவில்லை.
What was Saul's sins?
சவுலுடைய பாவம் என்ன?
He offered the sacrifices as a priest.
பரிசே அங்க ஆசாரிகள் கொடுக்க வேண்டிய பலி இவன் செலுத்துகிறான்.
And he didn't kill all the Amalekites.
அமலேக்கர் எல்லாரையும் கொல்லவில்லை.
Very small sins, humanly speaking.
மனுஷிகமாக பேசினால் சிறு சிறு பாவங்கள் தான்.
What is David's sin?
தாவீதின் பாவம் என்ன?
He committed adultery as a king.
அவன் ராஜாவா இருந்து விபச்சாரம் செய்தான்.
Somebody else's wife.
வேறு ஒருவனுடைய மனைவியோடு கூட.
Killed her husband.
அவளுடைய புருஷனை கொன்றான்.
And married him.
இவளை திருமணம் செய்து கொண்டான்.
What a terrible crime, humanly speaking.
மனுஷிக பிரகாரம் பேசினால் இவ்வளவு பெரிய கொடிய பாவம்.
Why did he continue as king with God's anointing upon him?
தேவனுடைய அபிஷேகம் தொடர்ந்து அவன் மேல் எப்படி இருந்தது? எப்படி ராஜாவாக தொடர்ந்தான்?
Because he repented.
ஏனென்றால் அவன் மனம் திரும்பினான்.
He didn't hide his sin.
தன் பாவத்தை மறைக்கவில்லை.
He didn't say like Saul to Samuel, please honor me, don't let me down before others.
மனிதர்கள் முன்பாக விட்டுவிட வேண்டாம், என்னை கனம் பண்ணும் என்று சவுல் கேட்டது போல இவன் கேட்கவில்லை.
David said Psalm 51, I have sinned, everybody let everybody know it.
யா எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும், நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி சங்கீதம் 51 எழுதினான்.
He prayed in Psalm 51.
சங்கீதம் 51 ஜெபிக்கிறான்.
Oh God, whatever you do,
ஆண்டவரே எதை செய்தாலும்,
please don't take your Holy Spirit from me.
பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாமலும் இரும்.
He valued the anointing.
அபிஷேகத்தை மதிக்க கற்றுக்கொண்டான்.
Saul didn't.
சவுல் அப்படி இல்லை.
That's the difference.
இதுதான் வித்தியாசம்.
He repented.
அவன் மனம் திரும்பினான்.
Now I want to say a word of warning here.
இங்கே ஒரு எச்சரிப்பை கொடுக்க விரும்புகிறேன்.
Don't take David's example and say, oh well, then it's all right, if I fall into adultery I can still come back.
நான் விபச்சாரத்தில் விழுந்தால் பரவாயில்லை, நான் மீண்டும் வந்து விடுவேன் என்று சொல்லி தாவீதுடைய மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டாம்.
He was living under the old covenant.
அவன் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக தான் வாழ்ந்து வந்தான்.
He had many wives, perhaps 7 or 8 wives.
அவனுக்கு 7-8 மனைவிகள் இருந்தார்கள்.
Can you have 7 or 8 wives today and be a man after God's own heart?
இன்றைக்கு உங்களுக்கு 7-8 மனைவிகள் இருந்து நீங்கள் தேவனுடைய இருதயத்தை கேற்ற மனிதனாக இருக்க முடியுமா?
Neither can you go and commit adultery with somebody else's wife and kill her husband, be a man after God's own heart today.
நீங்கள் இன்றைக்கு வேறு ஒருவருடைய மனைவியோடு கூட உபசாரம் செய்து அந்த புருஷனை கொன்று போட்டாலும் கூட நீங்கள் தேவனுக்கு ஏற்ற இதயம் உள்ளவர்களாக மாற முடியாது.
No, you can't.
இல்லை, முடியவே முடியாது.
It's not possible.
கூடாத காரியம்.
He was living under the old covenant.
அவன் பழைய உடன்படிக்கைக்கு
standards are very low then.
அப்பொழுது இருக்கக்கூடிய தரம் மிகவும் குறைவாக இருந்தது.
Jesus said because of the hardness of your heart God allowed many things in old covenant time.
உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாய் அநேக காரியங்களை பழைய ஏற்பாட்டில் தேவன் அனுமதித்திருந்தார்.
But in the new covenant you can't have 8 wives.
புது உடன்படிக்கையில் 8 மனைவிகளை நீங்கள் வைத்திருக்க முடியாது.
You can't go and commit adultery with somebody else's wife and continue in a ministry after that.
வேறு ஒருவருடைய மனைவியோடு கூட விபச்சாரம் செய்துவிட்டு நீங்கள் ஊழியத்திலே தொடர்ந்து இருக்க முடியாது.
You got to quit the ministry permanently.
நீங்கள் நிரந்தரமாக ஊழியத்தை விட்டு போய்விட வேண்டும்.
And repent and come back to fellowship with God in the church.
நீங்கள் மனம் திரும்பி தேவனோடும் சபையோடும் ஐக்கியம் கொள்ள வரலாம்.
You can never again be a leader among God's people.
ஆனால் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே ஒரு காலம் தலைவனா இருக்க முடியாது.
What respect would you have for Paul if after all that ministry he fell into adultery somewhere?
பவுல் எவ்வளவு ஊழியம் செய்தும் எங்கேயோ விபச்சாரத்தில் விழுந்து விட்டால் நீங்கள் எந்த மதிப்பை பவுலுக்கு கொடுப்பீர்கள்?
That's different between an ordinary young brother who's fallen into adultery.
ஒரு சாதாரண வாலிபன் விபச்சாரத்தில் விழுவதற்கும் இதற்கும் வித்தியாசம்
உண்டு. He can repent and come back to a mighty ministry.
அப்படிப்பட்டவன் மனம் திரும்பி ஒரு நல்ல ஊழியத்துக்கு வரலாம்.
But one who's already been in a ministry.
ஏற்கனவே ஊழியத்தில் இருக்கிற ஒருவன்,
an elder brother,
ஒரு மூத்தவர்,
a leader,
ஒரு தலைவன்,
if he falls into sin,
அவன் பாவத்தில் விழும்பொழுது,
that's like Moses disobeying God.
அது மோசே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதற்கு
பாயிரம்.
அது எவ்வளவு சீரியஸான ஒரு பாவம்.
Please remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
These old covenant examples and find comfort in your sin.
பழைய உடன்படிக்கையில் உள்ள மாதிரிகளை எடுத்துக்கொண்டு உங்கள் பாவத்துக்கு ஒரு சாக்கு சொல்ல வேண்டாம்.
David was concerned about God's name being dishonored by Goliath.
கோலியாத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படுகிறது என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை குறித்து அக்கறை கொண்டவனாய்
இருந்தான்.
அது அவனுடைய உள்ளத்திலே ஒரு நெருடலை கொண்டு வந்தது.
He tells Goliath in 1 Samuel 17.
1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே கோலியாத்தை சொல்றான். 45வது வசனம்.
You come to me with sword and spear, but I come to you in the name of the God of Israel whom you have taunted.
நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் எடுத்துல வருகிறாய். நானோ நீ மிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். அவனுக்கு விசுவாசம் இருந்தது.
Concern for God's name.
தேவனுடைய நாமத்தை குறித்த கரிசனை இருந்தது. விசுவாசம் இருந்தது.
And that's what God was delighted with.
இதை பார்க்கும்போது தான் தேவன் மகிழ்ந்தார்.
If you have a concern for God's name.
தேவனுடைய நாமத்துக்கென்று உனக்கு ஒரு கரிசனை இருக்குமேயா?
Faith that Satan can be overcome.
சாத்தானை ஜெயிக்க முடியும் என்ற விசுவாசம் உனக்கு இருக்குமேயா?
Satan is taunting God's people today just like Goliath.
கோலியாத்தை போல இன்றைக்கும் சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறான்.
And who is concerned about that?
இதை குறித்து யார் கரிசனைப்படுகிறது?
Very few.
வெகு சிலர் தான்.
We need men like David today.
தாவீதை போல நமக்கு மனிதர்கள் தேவை.
And you see in chapter 18,
18th அதிகாரத்தில்
பார்க்கிறோம். Subsequent chapters.
அதற்கு அடுத்து வருகிற அதிகாரத்தில்
பார்க்கிறோம். The wonderful attitude of Jonathan.
யோனத்தானுடைய நல்ல ஒரு மனப்பான்மை.
Saul tried to make him the king.
அவனை ராஜாவாக்க முடியாய் சவுல் விரும்பினான்.
But Jonathan recognized the anointing with David.
ஆனால் யோனத்தானோ தாவீதின் மேல் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்டுகொண்டான்.
Completely free from jealousy.
அவன் முற்றிலுமாய் பொறாமையிலிருந்து விடுதலையாக இருந்தான்.
And he accepts the fact that David will be the next king.
அடுத்த ராஜாவாய் தாவீதான் இருக்க போறான் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டான்.
And in the remaining chapters you see how Saul chased after David to try and kill him.
எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சவுல் எப்படி தாவீதை விரட்டி சென்றான் என்று மீதியுள்ள அதிகாரங்களிலே
பார்க்கிறோம். More than once we read that David spared Saul's life.
ஒரு முறைக்கும் அதிகமாகவே தாவீது சவுலை கொல்ல தருணம் கிடைத்திருந்தும்
அவன் கொல்லப்பட்டான். But he didn't kill him.
அவனை கொன்றிருந்திருக்கலாம் ஆனால் கொல்லவில்லை.
Twice.
இருமுறை அப்படி அவனுக்கு தாவீதுக்கு
தாவீதுடைய
போர்ச்சவன்தான் தருணம் இப்பொழுது கொன்றுவிடு நீ ராஜாவாய்
மாறிவிடுவாய்
எனக்கென்று இந்த ராஜஸ்தானத்தை ஒரு காலம் பிடுங்கிக் கொள்ள மாட்டேன் தாவீது
விரும்பினார்.
தேவனாகவே எனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் கொடுக்கட்டும்.
Why was he a man after God's own heart?
ஏன் அவன் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனிதனாக இருந்தான்?
He never grabbed for a ministry.
அவன் ஒரு காலம் ஒரு ஊழியத்தை அவன் பிடுங்கிக் கொள்ளவில்லை.
He never grabbed for a position.
ஒரு ஸ்தானம் தனக்கு வேண்டும் என்று சொல்லி பற்றி பிடிக்கவில்லை.
He waited for God to give it to him.
தேவனே தனக்கு கொடுக்க முடியாத காத்துக் கொண்டிருந்தார்.
You want to be a man after God's own heart?
நீங்களும் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Don't grab for a ministry.
ஊழியத்தை போய் பிடுங்கிக் கொள்ள வேண்டாம்.
Don't try to push other people down.
மற்றவர்களை கீழே தள்ளி நீ மேலே உயர முயற்சிக்க வேண்டாம்.
Receive everything from God's hand.
எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்.
Just like we don't go grabbing money, we shouldn't go grabbing a ministry either.
நாம் எப்படி போய் பணத்தை பிடுங்கி வாழவில்லை அதுபோல ஊழியத்தையும் பிடுங்கக் கூடாது.
It's very important for us to understand these principles.
இந்த தத்துவங்களை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியம்.
And don't take revenge on the people who are trying to harm you.
உங்களுக்கு தீமை செய்கிற மக்களிடத்திலே பழிவாங்க முயற்சிக்க வேண்டாம்.
There was no law in the Old Testament to love your enemies.
சத்துருக்களை சிநேகிக்கணும்ங்கிற பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் இல்லை.
But David did it.
ஆனால் தாவீது செய்தானது.
Even though there was no such command.
அப்படிப்பட்ட கட்டளை இல்லாத இருந்தாலும் அப்படி இருந்தான்.
Who was trying to kill him.
தாவீதை கொலை செய்யக்கூடிய ஒரு சத்ருவாகத்தான் சவுல் இருந்தான். ஆனால் இவன் அவனை நேசித்தான்.
His conscience convicted him even when he cut off a small bit of Saul's robe.
சவுலுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்களை வெட்டி கொண்டு வந்தபொழுதும் கூட அவன் மனசாட்சி அவன் வாதித்தது.
We read that in chapter 24.
24ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம்.
And again in chapter 26 he spares his life.
26ஆம் அதிகாரத்திலேயும் சவுலுடைய உயிரை தப்ப விடுகிறான்.
First time he spared his life.
முதல் முறை சவுலை கொல்லாமல் தப்பிவிட்டான்.
We would have thought that Saul would have stopped chasing after David.
அதற்கு பிறகு சவுல் தாவீதை தொடர்ந்து பிடிப்பதை நிறுத்திருப்பான். ஆனாலும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தான்.
And the second time he spared his life.
இரண்டாம் முறையும் கூட தாவீது சவுலை விட்டு வைத்தான்.
Saul was such an evil man.
சவுல் அவ்வளவு தீமையுள்ள மனிதனாக இருந்தான்.
But David honored God by not touching him.
ஆனால் அவனை தொடாமல் இருந்து தாவீது தேவனை கனமணினான்.
லெட் காட் கிவ் யூ அ மினிஸ்ட்ரி.
தேவன் உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கும்.
டோன்ட் சீக் ஃபார் ஒன் யுவர் செல்ஃப்.
நீயாக ஒரு ஊழியத்தை தேடிக் கொள்ள வேண்டாம்.
அண்ட் ஃபைனலி வி சீ இன் தி லாஸ்ட் சாப்டர்ஸ்.
கடைசி அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம்.
God himself killed Saul at the right time.
சரியான நேரத்தில் தேவனே சவுலை கொன்று விடுகிறார்.
அண்ட் made David king as you see in the next chapter.
அடுத்த அதிகாரத்திலே பார்ப்பது போல தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார் தேவன்.
So we see this wonderful example of a man who trusted God to give him the kingship at the right time.
ஆகவே தன்னுடைய சரியான நேரத்திலே
at the right time
சரியான நேரத்திலே
made him the king.
சரியான நேரத்திலே அவனை ராஜாவாக தேவன் மாற்றினார்.
In chapter 30
30ஆம் அதிகாரத்தில்
we see one final example.
கடைசியாக ஒரு மாதிரியை பார்க்கிறோம்.
That there was a time when the Amalekites had come and raided.
அமலேக்கியர் அங்கே வந்து போரிடுகிறார்கள்.
people.
தாவீதுடைய ஜனங்களை அமலேக்கே வந்து அவருடைய கொள்ளையை பங்கிடுகிறார்.
Took away his wives and all his property there.
அவருடைய மனைவிமார்களையும் அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து கொண்டு போகிறார்.
People were so angry with David. They wanted to kill him.
அந்த நேரத்தில் தாவீதின் மீது ஜனங்கள் கோபப்படுகிறார்கள், அவனை கொல்ல விரும்பினார்கள்.
But we read here.
ஆனால் நாம் இங்கே வாசிக்கிறோம்.
David encouraged himself in the Lord. Verse 6 of chapter 30.
30th அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தாவீது கர்த்தருக்குள்ளாக தன்னை திறப்படுத்திக்
கொண்டான். He went out in faith. And verse 18, he recovered everything that was stolen.
18th வசனத்திலே பார்க்கிறோம், அவன் விசுவாசத்தோடு கூட போய் அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் மனைவியையும் எல்லாவற்றையும் விடுவித்து வந்தான்.
When people criticize you for something which is not your fault.
உன்னுடைய தவறல்லாத ஒரு காரியத்துக்காக ஜனங்கள் உன்னை குறை சொல்லும்பொழுது,
encourage yourself in the Lord.
தேவனுக்குள்ளாக உன்னை திடப்படுத்திக் கொள்.
And trust him.
அவரை விசுவாசி.
And you can recover everything.
எல்லாவற்றையும் நீ பெற்றுக் கொள்ள
முடியும். There was a simple principle in David's life.
தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு எளிய தத்துவம் காணப்படுகிறது.
He would get everything from the Lord and not from man.
எல்லாவற்றையுமே மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து
பெற்றுக் கொள்வான். God would give him.
தேவனே அவனுக்கு
கொடுப்பார். God would give him Goliath's life.
கோலியாத்தினுடைய ஜீவனை தேவனே கொடுத்தார்.
God would give him what the Amalekites had taken away.
அமலேக்கியர் எடுத்துக்கொண்டு போனதை தேவனே கொடுத்தார்.
God would give him the kingship.
தேவனே தனக்கு ராஜா என்கிற ஸ்தானத்தையும் கொடுக்கிறார்.
Let's trust God like that.
இதுபோல நாம் தேவனிலே நம்பிக்கை வைப்போமாக.
ஆமென்.
ஆமென்.